நூற்றாண்டு கரையளிக்க வட்டத்தின் சங்கநாதம் பாடல் நிகழ்ச்சிகளை பிளானட் டிஃபன் 104.6 அலைவரிசையில் செவிசாய்க்க காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு சங்கநாதத்தின் காலை வணக்கம்.
அன்பான நேயர்களே, மலரும் வெள்ளிக்கிழமை காலை பொழுது நியூசிலாந்து கலை இலக்கிய வட்டத்தில் சங்கநாதம் வானொலியை பிளானட் எஃப்எம் 104.6 அலைவரிசையிலும் ஆஸ்திரேலியாவின் முதன்மை மூத்த வானொலியான உலக தமிழர்களின் உரிமை தோழன் இன்பத் தமிழ் ஒளி வானொலியிலும் செவிமடுக்க காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி எங்கள் தமிழுக்கு புரட்டாசி திங்கள் 10ஆம் நாள் முகரம் 27 நிகழ்ச்சியை தொகுத்து அளிப்பது உங்கள் பூஜா ரமேஷ்குமார். எப்படியும் வாழலாம் என்று அல்லாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எடுத்து கூறிய வள்ளுவனின் வாக்குகளில் ஒன்று வாழ்க்கைக்காக இதோ.
மற்றும் தொடர்பாடு ஏவன் கொல் பிறப்பருக்கள் உற்றார்க்கு உடம்பும் மிகை. மற்றும் தொடர்பாடு ஏவன் கொல் பிறப்பருக்கள் உற்றார்க்கு உடம்பும் மிகை.
பிறவியாகிய துன்பத்தை போக்க முயல்பவர்க்கு உடலும் மிகையான பொருளாகும். ஆகையால் அதற்கு மேல் வேறு தொடர்பு கொள்வது ஏன்?
தமிழ் உயர்ந்தால் தமிழன் உயர்வான், தமிழ் தாழ்ந்தால் தமிழன் வீழ்வான் என்று கூறினார் பாரதிதாசன். இன்றும் என்றும் தமிழை உயர்த்தி தானும் உயர்ந்து நிற்கும் அனைத்து தமிழர்களுக்கு எனது காலை வணக்கங்களோடு இன்று நிகழ்ச்சியை தொடங்குகிறேன்.
அழகிய கோலத்தை பற்றின உரையின் தொடர்ச்சி இதோ.
தமிழ்நாட்டில் நித்தமும் கோலம் எழுதுவதை மரபாக கொண்டுள்ளனர். சூரிய உதயத்தின் முன் முற்றம் வீடு பெருக்கி வாசலில் கோலம் போடுதல் ஒரு குடும்ப பெண்ணின் நாளாந்த கடமையாகும். கோலத்தின் செல்வாக்கு யாழ்ப்பாணத்தில் பரவிய போது தினமும் கோலமிடும் வழக்கம் பெரும் அளவில் நடைமுறைப்படுத்தவில்லை எனலாம். ஆயின் விசேஷ சமயக்கிரியைகள், பண்டிகைகள், திருமணம், வரவேற்பு வைபவங்களின் போது மா கோலம் போடுவர். மார்கழி மாதம் கோலம் முக்கிய இடம் வகிக்கும். மார்கழி மாதமும் தை மாத பிறப்பும் கோலத்துடன் இணை பிரியாதவை. மார்கழி முழுவதும் வாசலில் விதவிதமான அழகான அரிசிமா கோலம் கண் சிமிட்டும். சில வீடுகளின் முன்றிலில் பக்தி வெள்ளம் பெருகிட அழகிய வெண்மா கோலம் பளிச்சிட சாணி பிள்ளையார் அருகுமுடியுடன் காட்சி தருவார். மார்கழி கோலம் போடாதவர்களும் பொங்கல் அன்று முற்றம் பெருக்கி மெழுகிட்டு அரிசிமா கோலமிட்டு நிறைக்குடம் வைத்து குத்துவிளக்கு ஏற்றி சூரிய பகவானை வரவேற்க தயாராக இருப்பர். பட்டாசு கொளுத்தியும் வரவேற்பர். வெடி ஓசை ஊரை நிறைத்து நிற்கும். சிலர் சூரியனுக்குரிய கோலம் எழுதி தெய்வீக மனம் பரப்புவர். சில வீட்டு முற்றத்தை பொங்கலை பிரதிபலிக்கும் கோலம் அலங்கரிக்கும். கோலம் இடுவதற்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன. அழகு செய்வதும் தெய்வீக தன்மையை பதிப்பதும் அதன் முக்கிய நோக்கம். விடிய காலையில் வாசலில் மிளிரும் அழகு வெண்கோலம் புத்துணர்ச்சியையும் உற்சாகத்தையும் ஊட்டும். வெண்மை நிறத்திற்கு சுறுசுறுப்பை மிகைப்படுத்தும் தன்மை உண்டு. கோலம் மிக நுணுக்கமாக வடிவம் ஆகையால் கண்ணும் கருத்தும் ஊன்றி செய்யப்படும் போது மனம் ஒருநிலைப்படும். மார்கழி மழை பனிக்காலம், சிற்றுயிர்களின் தீனி அரிதாக கிடைக்கும் காலம். உணவு தேடி அலையும் ஜீவராசிகளின் பசியாற்றும் நல்லெண்ண நோக்கத்துடன் அரிசி குறுநல் மா கோலம் போடப்படுகிறது. அதுவும் சேதமுறாது பிடித்து கொள்ளும் வண்ணம் மெழுகிய கழுவிய ஈரத்தரையில் இடப்படும். எறும்புகளுக்கு நல்ல மோப்ப சக்தி உண்டு. கோலத்தில் கிடைக்கும் அரிசி துகள்களை மோப்பம் பிடித்து வந்து வைத்து சேமிப்பதற்கும் காவி எடுத்து செல்வதையும் நீல்கள் குதூகலித்து குதூகலித்து தித்து வந்து கோலமா துகள்களை பிரிஞ்சி சுவைப்பதையும் திருக்குருவியினம் பறந்து வந்து சின்னந்திரு அழகால் கொத்தி எடுத்து உண்பதையும் கண்குளிர கண்டு இன்பமுறவும் மன நிறைவு பெறவும் ஏதுவாக இருக்கிறது. நூற்றுக்கணக்கான உயிர்களுக்கு உணவு கொடுத்து பசி ஆற்றி உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் எனும் புறநானூறு கூற்றுக்கு முக்கியமாக அமையவும் காரணி அடுத்து மார்கழி மாதம் தேவர்களுக்கு விடிய காலம் என்பர். அவர்கள் கண் விழித்து துயில் எழும்போது பூ உலகில் வீட்டு வாசல்களில் மிளிரும் வெண்கோலம் மகிழ்விக்கும் பிரீத்திப்படுத்தும் ஒரு சாதனமாக கருத பெற்றது. மார்கழி மாதத்தில் பேய்கள் துர்தேவதைகள் உலாவும் என்பது ஐதீகம். அவைகள் வீட்டுக்குள் நுழையாது தடுத்தலே வீட்டு வாசலில் கோலம் இடுவதன் நோக்கம் என்பது மூதாதையர் கூற்று. நம் முன்னோரது நோக்கம் கிருமிகளை துர்தேவதைகள் பேய்கள் ஆக்கி பயமுறுத்தி பணிய வைத்து கோலம் போட வைப்பதாகும். கிருமி பெருக்கத்தை கட்டுப்படுத்த கையாண்ட அவர்களது யுக்தி இதுவாகும் அன்றி மூட கொள்கை அன்று. மார்கழி மாதம் பனிக்காலம் என்பர். விடிய காலம் இரவும் பகலும் சந்திக்கும் காலம், கிருமி பெருக்கத்துக்கு உகந்த காலம். கோலம் தெய்வீகத்தன்மை பொருந்தியதால் தூய்மையான இடத்திலேயே இடப்படும். அதனால் கோலமிடுவதை சாக்காக்கி வைகரை பொழுதில் தானத்தால் முற்றத்தை மெழுகி அஞ்சல் நீர் தெளித்து வாசலில் கோலமிட்டு அருகுடன் கூடிய சாணக பிள்ளையாரை முற்றத்தில் வைத்து வழிபட செய்வித்தனர். ஒரு கல்லில் இருமாங்காய் வீழ்த்தியது போல் வழிபாடு இருமிகள் கட்டுப்படுத்தல் எனும் இரு பயன்களை பெற்றனர். சாணம் அருகு மஞ்சள் என்பன கிருமி நாசினிகள் ஆகும். இவற்றால் கிருமி பெருக்கத்தை கட்டுப்படுத்த முடியும் என்பதை நம் முன்னோர் அன்று அறிந்திருந்தனர். இந்திய நாட்டார் பாடல் ஒன்றும் குடிமக்களின் செல்வ செழிப்பை கோலத்தில் பதித்து காட்டுகிறது. தங்கப்பொடி நுணுக்கி தரையில் கோலமிட்டா தரையாலே போறவங்க தங்கப்பொடி யாருதுன்னா தங்கப்பொடி எங்களது தடமோ சர்க்காரது. வெள்ளிப்பொடி நுணுக்கி வீதியிலே கோலமிட்டா வீதியிலே போறவங்க வெள்ளிப்பொடி எங்களது வீதியோ சர்க்காரது என்பதாகும். பண்டை நாளில் தெய்வீக வெளிப்பாட்டு உணர்வுடன் நல்லுணர்வுடன் எழுதப்பட்ட கோலம் இன்று வெறும் அழகுணர்வுடன் எழுதப்படுகிறது. அழகு கொழிக்கிறதே தவிர அருள் கொழிக்கவில்லை. அன்னை கவரும் ஒரு ஓவிய கலையாக அமைந்துவிட்டது என்று சொல்லலாம். அன்று பக்தி உணர்வுடன் தூய பொருட்களை கொண்டு கோலம் எழுதப்பட்டது. இன்றோ கடையில் விற்பனையாகும் பல நிறப்பொடிகள், தாயின் தோய்த்த அரிசி, திந்திருத்து நிறமூட்டிய தேங்காய்ப்பூ, தாயமூட்டப்பட்ட மரத்தூள், வெள்ளை கல்மா அரிசிமா குழம்பு, பெயிண்ட், சாக் என்பன கொண்டு எழுதப்படுகிறது. ஒட்டு கோலங்களும் கோலமிடும் அச்சுக்களும் விற்பனை பொருட்களாகிவிட்டன. பண்பாட்டின் ஒரு அம்சமாகி அழகு கலை வடிவமாக வளர்ந்து வருகிறது.
இக்கோலத்தை வடிவாக வரைந்து தந்தவர் வெல்லிங்டனிலிருந்து இலைப்பாரிய ஆசிரியை செல்வி சிவயோகமதி கந்தவனம்.
இந்த அருமையான காலை பொழுதில் முதலில் அருள் நெறி சிந்தனையை தருகின்றார் நியூசிலாந்து திருமுருகன் ஆலயத்தின் பூஷகர்களில் ஒருவரான திரு பரமேஸ்வர சர்மா ராதாகிருஷ்ணன் குருக்கள் அவர்கள். வணக்கம் ஐயா.
வான்வழியில் தவழ்ந்து உலகெங்கும் வாழும் தமிழர் காதுகளிலே தேனாக பாய்ந்து கொண்டிருக்கும் சங்கநாதம் வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நம் நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 29/9/2019 அன்று மாலையில் எமது இந்து சமயத்திலே சக்திக்குரிய சிறப்பு வழிபாடாகிய நவராத்திரி விழா ஆரம்பமாகிறது. உலகெங்கும் உள்ள இந்துக்கள் இந்த விழாவினை வெகு சிறப்பாக கொண்டாடி மகிழ ஆயத்தமாகிக் கொண்டிருக்கும் இவ்வேளையிலே எமது அன்புநேயர்களாகிய உங்களுடன் இவ்விரதத்தின் சிறப்புகளை பற்றி பேசலாம் என்று விளைகிறோம். சிவனுக்கு ஒரு ராத்திரி, அது சிவராத்திரி. ஆனால் சக்திக்கு 9 ராத்திரிகள், அவைதான் நவராத்திரி. பூமியில் ஜனித்த உயிர்கள் இயங்குவதற்கு தாயாகவும் உந்து சக்தியாகவும் விளங்குகின்ற ஜெகன்மாதாவாகிய இறைவியின் இன்றியமையாமையை உணர்ந்துதான் இறைவன் தன்னுடைய இடப்பாகத்தை தேவிக்கு வழங்கி அர்த்தநாதீஸ்வரர் வடிவமாக விளங்குகிறார். இப்படியான சிறப்புகளோடு இறைவனோடு என்றும் நீங்காமல் உறைந்திருக்கின்ற இறைவியின் திருவருளை பெறுவதற்கு பல்வேறு விரதங்கள் இருந்தாலும் புரட்டாதி மாதத்து அமாவாசையை அடுத்து வருகின்ற பிரதமை முதல் நவமி ஈராக வருகின்ற 9 இரவுகளிலும் சக்தியை வழிபடுகின்ற சிறப்பு விரதமே நவராத்திரி விரதம் ஆகும். இந்த நவராத்திரி காலங்களிலே முதல் 3 நாட்களும் வீரத்திற்கு அதிபதியாக விளங்கும் துர்க்கை வழிபாடும் அதனை அடுத்து வருகின்ற 3 நாட்களும் செல்வத்திற்கு அதிபதியாக விளங்குகின்ற இலக்குமி வழிபாடும் இறுதி 3 நாட்களும் கல்விக்கு அதிபதியாக விளங்கும் சரஸ்வதி வழிபாடும் சிறப்பாக மேற்கொள்ளப்படும். நவராத்திரி விழா காலங்களில் வீடுகளிலும் ஆலயங்களிலும் சிறப்பாக கொலு வைத்து வழிபாடுகளை மேற்கொள்கின்ற முறையும் எம்மிடையே காலந்தோறும் நிகழ்ந்து வருகின்றது. அதாவது படிகள் போன்ற அமைப்புகளை வைத்து அதிலே கீழிருந்து மேலாக முறையே முதலாவது படியிலே ஓரறிவு உடைய உயிர்களாகிய தாவரங்கள் செடிகள் கொடிகள் போன்றனவும் இரண்டாவது படியிலே ஈரறிவு உடைய உயிர்களாகிய பூச்சி புழுக்கள் போன்றனவும் மூன்றாவது படியிலே 3 அறிவுடைய உயிர்களாகிய பாம்பு போன்றவற்றையும் 4வது படியிலே 4 அறிவுடைய உயிர்களாகிய பறவை போன்றவற்றையும் 5வது படியிலே 5 அறிவுடைய உயிர்களாகிய மிருகங்களையும் 6வது படியிலே 6 அறிவு கொண்ட மனிதர்கள் துறவிகள் முனிவர்கள் ரிஷிகள் போன்றவர்களையும் சிலை வடிவத்திலே வைத்து மனதிலே சக்தியை நினைத்து 9 இரவுகளும் நைவேத்தியம் வைத்து சக்திக்கு தீபாராதனை செய்து பாடல்கள் பாடி வழிபட்டால் மனதில் எண்ணிய கர்மங்கள் வெற்றியோடு ஈடேறும் என்பது எமது சமயத்தின் நம்பிக்கை. இப்படியான சிறப்புகளோடு வழிபடப்படும் நவராத்திரி விரத காலங்களில் வீடுகளில் உள்ள கன்னிப்பெண்களையும் சிறுமிகளையும் அம்பிகையின் அவதாரமாகிய சுகாஷினியாகவும் சுமங்கலி பெண்களை மகாலட்சுமியாகவும் பாவனை செய்து அவர்களுக்கு ஆடை அணிகலன்கள் வழங்கி வழிபட்டும் சக்தியின் திருவருளை பெற்றுக் கொள்ளலாம். 9 இரவுகள் வழிபடப்பட்ட சக்தி 10வது நாள் மகிஷாசுரன் என்கின்ற அசுரனை வதம் செய்கின்ற விழாவாகிய விஜயதசமியிலும் சிறப்பாக வழிபடப்படுகிறாள். இது பற்றிய மேலதிக சிறப்பு செய்தியோடு மீண்டும் அடுத்த வாரம் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு நேயர்கள் அனைவருக்கும் நவராத்திரி நாயகிகளின் திருவருள் நிறைந்து கிடைக்க வேண்டி வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
அடுத்து வருவது சங்கீத ரத்னம் நா ரகுநாதன் அவர்களின் தண்ணீர் குரலில் ஓர் இனிமையான பாடல்.
அருளும் சக்தி ஐங்கர நீமை பொருளே ஆனை முகனே தும்பிக்கையானே நம்பினே உன்னை தலைவனே காற்றருள் வாய் கணபதியே கரிமுகனே காற்றருள் வாய் கணபதியே கஜமுகனே அவளி சதுர்த்தியில் அருளும் சக்தி ஐங்கர நீமை பொருளே ஆனை முகனே தரும் பரம்பொருளே பிள்ளையாரே, முத்தி தரும் பரம்பொருளே பிள்ளையாரே, சித்தி தர வேண்டும் ஐயா பிள்ளையாரே, ஆவணி சதுர்த்தியில் அருளும் சக்தி, ஐங்கர நேமை பொருளே அடைமுகமே, தும்பிக்கையானே நம்பினை தலைவனே, காத்தருள்வாய் கணபதியே கரிமுகனே, காத்தருள்வாய் கணபதியே கஜமுகனே,
எப்போது வரை இருப்போம் என்பது எவருக்கும் தெரியாது. ஆதலால் இருக்கும் வரை இன்பத்தை விதைத்து விண்ணவரும் வியக்கும் வண்ணம் வாழலாமே. அப்படி வாழ வேண்டும் என்றால் தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். அடுத்து வருவது தர்ம நெறிகளுடன் வாழ்வதை பற்றி மெல்பர்னில் இருந்து லிச்சு அவர்கள் அளிக்கும் உரை.
நியூசிலாந்து கலை இலக்கிய வட்டத்தின் சங்கநாதம் வானொலி நேயர்களுக்கும் மிகவும் மேன்மையான தர்மம் என்ற தலைப்புள்ள ஆக்கத்தை கொடுத்த வணக்கத்துக்குரிய வேதாகம மாமணி சிவஸ்ரீ ராஜராஜேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கும் லிச்சுவின் அன்பான காலை வணக்கம். தர்மம், தர்மமே சகல உலகத்திற்கும் ஆதாரம். தர்மம் கடமைகளை செய், பலனை எதிர்பாராதே என்கிறது. அறம் செய்ய விரும்பு, ஒழுக்கம் எனும் தர்ம நெறியுடன் வாழ விரும்பு என்றால் ஔவை பிராட்டி. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இது வள்ளுவன் நமக்கு தந்த தர்மம். நமது சனாதன தர்மத்தையும் கலாச்சார பெருமைகளையும் எடுத்து கூறவே புராண இதிகாசங்களும் சாஸ்திரங்களும் உபநிஷத்துக்களும் உள்ளன. இராமாயணம் ராமன் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கையும் கண்ணன் செய்த கீதை உபதேசமும் எக்காலங்களிலும் நமது தர்மமும் கலாச்சாரமும் அழியாமல் இருக்க வழிகாட்டி வருகின்றன. உலக வாழ்க்கையில் சமுதாய நீதிக்கும் ஒழுக்க நெறிகளுக்கும் உட்பட்டு ஒருவன் தன் கடமைகளை செய்வது தர்மம் எனப்படுகின்றது. நாட்டை காக்க போர் புரிவது சத்திரிய தர்மம். உயிர்கள் உயிர் வாழ விவசாயம் செய்வது, மனிதனின் வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்வதெல்லாம் சூத்திர தர்மம். இவற்றுக்கென இறைவன் மனிதனை படைத்து அந்த தர்மத்தையும் இறைவன் தந்திருக்கின்றான். மனிதன் மனிதனாக வாழ மனு தர்மமும் மத தர்மமும் வழிகாட்டியாக இருக்கின்றன. தர்மத்தை கடைபிடித்து வாழ்கிறவன் கடவுளால் ஆசீர்வதிக்கப்படுகின்றான். பூமி படைத்தலையும் மேகம் காத்தலையும் தீ அழித்தலையும் தர்மமாக செய்கின்றது. இது இயற்கையின் தர்மம். பெரியவர்களால் வழிவகுத்து தரப்பட்ட தர்ம நெறிகள் காலத்தால் அழியாதவை, மாறாதவை. எப்பொழுதெல்லாம் தர்மம் வீழ்ச்சி அடைகிறதோ அப்பொழுதெல்லாம் தர்மத்தை நிலைநாட்ட நான் அவதாரம் செய்கிறேன் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கீதையில் உறுதி கூறினார்.
இந்த இனிமையான காலை பொழுதில் நாங்கள் கேட்டு மகிழ மேன்மையான தர்மம் என்ற ஆக்கத்தை கொடுத்த வணக்கத்துக்குரிய வேதாகம மாமணி சிவஸ்ரீ ராஜராஜேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கும் சங்கநாத நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது மெல்பர்னில் இருந்து லிச்சு.
நியூசிலாந்து கலை இலக்கிய வட்டத்தினரின் அறிவித்தல் ஒன்று. இவ்வருடமும் நியூசிலாந்து கலை இலக்கிய வட்டம் ஒழுங்குபடுத்தும் தமிழ் செயலமர்வு 2019
எதிர்வரும் அக்டோபர் மாதம் 12 திகதி. நேரம் காலை 8:45 தொடக்கம், மதியம் 12:30 வரை. இடம் ஆங்கரேஜ் பார்க் ஸ்கூல், இலக்கம் 16 ஸ்வேன் கிரேஷ் பாக்குறாங்க, ஆக்லாந்து. ஒழுங்குபடுத்தலை இலகுவாக்கும் பொருட்டு இந்த செயலமர்வில் பங்கு பெற விரும்பும் மாணவர்கள் பிள்ளைகள் தயவுடன் உங்கள் பெயர் விவரங்களையும் வயதையும் முன்கூட்டியே அறிய தருமாறு கேட்டுக் கொள்கின்றோம். பதிவு முடிவு திகதி 10/10/2019. தொடர்புகளுக்கு திரு விஜயகுமார் 0212023446625, திரு சிங்கவரோதயன் 0217605515, திருமதி பவித்ரா 0223401426, பிரசன்னா 0212123341. நன்றி. நியூசிலாந்து கலை இலக்கிய வட்டம்.
தியாக தீபம் லெப்டினல் திலீபன் அவர்களின் நினைவேந்தல் நியூசிலாந்து. தியாக தீபத்தின் 32வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நியூசிலாந்து ஓக்லாந்து மாநகரில் நடைபெற உள்ளது. இலக்கம் 32, ரேஞ்ச்வியூ ரோட், மவுண்ட் அல்பர்ட், ஓக்லாந்து. தமிழ் பூங்கா பாடசாலை மண்டபத்தில் எதிர்வரும் அக்டோபர் 6, 2019 அன்று மாலை 6 மணி முதல் நடைபெற இருக்கின்றது. இந்நினைவேந்தல் நிகழ்வுக்கு அனைத்து தமிழ் பேசும் உறவுகளும் கலந்து கொண்டு தியாக தீபம் திலீபன் அவர்களின் திருவுருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்த அனைவரையும் அணி அணியாக வருகை தந்து தியாக தீபத்தின் உணர்விலும் நினைவிலும் கலந்து கொள்ளுமாறு வேண்டப்படுகின்றீர்கள்.
அன்பு தமிழ் மக்களே, எலிம் தமிழ் திருச்சபையின் சிறப்பு நிகழ்ச்சி நாளை சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு ஹாமில்டனில் நடைபெறுகிறது. இடம் 21 மாயூஸ் ஸ்ட்ரீட், புக்கெட், ஹாமில்டன். இதில் சிறப்பு செய்தியாளர் சகோ ரீனு குமார் அவர்கள். மேலும் விவரங்களுக்கு போதகர் விக்கி விக்னராஜா, கைபேசி எண் 0212-274-98-56. தமிழ் அன்பர்கள் அனைவரும் பங்கு பெறுங்கள், பயன்பெறுங்கள். தங்கள் ஹாமில்டன் போதி நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். நன்றி அன்பர்களே.
இன்றைய நமது சங்கநாத நிகழ்ச்சியை தொடர்ந்து ஒலிக்கவிருக்கும் அன்பின் குரல் நிகழ்ச்சியில் சகோதரன் ரீனு குமார் அவர்கள் வழங்கும் நம்பிக்கையின் செய்தி இடம்பெறுகின்றது. கேட்டு பயன்பெறுங்கள் அன்பர்களே. நன்றி.
அமெரிக்க அதிபருக்கு எதிராக வீச தொடங்கிய சூறாவளி நிமிடத்துக்கு நிமிடம் வேகமெடுத்துக் கொண்டு இருக்கின்றது. அமெரிக்க அதிபருக்கு எதிராக வர இருக்கின்ற வழக்கை குறியாக கொண்டு நடுங்கிய வெள்ளை மாளிகை இப்பொழுது அமெரிக்க அதிபரும் உக்ரைனிய அதிபரும் தொலைபேசி வழியில் உரையாடியது உண்மைதான் என்று 5 பக்கங்கள் கொண்ட ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. இந்த அறிக்கை சற்று முன்னர் உலகத்தில் இருக்கின்ற முக்கியமான ஊடகங்களில் எல்லாம் தலைப்பு செய்தியாக மாறியிருக்கின்றது. இந்த அறிக்கையானது ஒரு விடயத்தில் உண்மையாகிவிட்டது. அதிபர் உக்ரைனிய அதிபருடன் தொடர்பாடலை வைத்திருக்கின்றார், பேசியிருக்கின்றார் என்பது உறுதியாகிவிட்டது. இதனால் கிளரி கிளின்டன், அமெரிக்க அதிபருடன் தேர்தலில் போட்டியிட்ட கிளரி கிளின்டன் அவர்கள், இது பாரதூரமான விடயம், நமது நாட்டிற்கு அபகீர்த்தியை ஏற்படுத்திவிட்டார், இவருக்கு எதிரான இம்பீச்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற அதி உச்சக்கட்ட விசாரணையை நடத்தியே ஆக வேண்டும், அதற்கு அனைவரும் உதவி செய்ய வேண்டும் என்று தன்னுடைய தரப்பில் சற்று முன்னதாக கேட்டிருக்கின்றார். அதேவேளை பெர்னி சாண்டர்ஸ், அமெரிக்க அதிபர் தேர்தலில் இப்பொழுது டெமோக்ராட் கட்சி சார்பில் போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றவர், அவர் எமது நாட்டிலேயே மிகப்பெரிய மோசடிக்காரர், அமெரிக்க அதிபர் தான் என்ற பொருள்பட தன்னுடைய கோபத்தை வெளியீடு செய்திருக்கின்றார். அமெரிக்க அரசியலில் மிகப்பெரிய தலைவராக இருக்கின்ற ஒருவராகிய மிட் ரோம்னி, இது ஆழமான மிக ஆபத்தான பிரச்சனையான விவகாரம் ஆகிவிட்டது என்று கூறியிருக்கின்றார். இந்த நிலையில் நேற்று எதற்காக அமெரிக்காவினுடைய டெமோக்ராட் கட்சியினுடைய பிரதிநிதி சபை தலைவி நான்சி பிலோசி அம்மையார், அமெரிக்க அதிபருக்கு எதிராக நாங்கள் மறுபடியும் இம்பீச்மென்ட் என்கின்ற வழக்கை எடுக்கலாம் என்ற நிலைக்கு வந்தார் என்பது ஒரு சந்தேகமாக இருந்தது. இப்பொழுது மெல்ல மெல்ல உண்மை கசிய ஆரம்பித்திருக்கின்றது. இதில் ஓர் அங்கமாக அமெரிக்க அதிபர் வெளிநாட்டு தலைவர்களுடன் பேசுகின்ற பொழுது அமெரிக்க உளவு பிரிவுக்கு துணையாக இருக்கின்ற தொலைபேசி உரையாடல்களை அவதானிக்கின்ற அமைப்பானது இந்த விவகாரத்தில் அதிபர் தவறாக உரையாடி இருக்கின்றார், இது சரியா என்ற கோரிக்கையை எழுப்பியிருக்கின்றது. அதை தொடர்ந்தே விவகாரம் சிக்கலாக போயிருக்கின்றது. ஆனால் வெள்ளை மாளிகை இப்பொழுது வெளியிட்டிருக்கின்ற 5 பக்க அறிக்கையை படித்து பார்க்கின்ற பொழுது, உக்ரைனுக்கு தருவதாக இருந்த 400 மில்லியன் டாலர்களையும் நாம் தருவதாக இருந்தால் ஜோ பைடனுடைய மகனுக்கு எதிரான ஊழல் விவகாரத்தை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் கூறினார் என்பது நேரடியாக வசனமாக கேள்வி பதில் போல இல்லை. இருந்தாலும் அவர் அவ்வாறு முயற்சித்திருக்கின்றார் என்றுதான் ஊடகங்கள் கூறுகின்றன. காரணம், 2014 அளவில் ஜோ பைடன் அவர்களினுடைய மகன் உக்ரைனில் இருக்கின்ற எரிவாயு நிறுவனத்தில் பணியாற்றி இருக்கின்றார். அங்கு பல ஊழல்கள் வரி கட்டுவதில் நடைபெற்றிருக்கின்றன. எனவே இந்த விவகாரத்தை தோண்டி எடுத்து ஜோ பைடனுடைய மகன் கண்டர் பைடன் அவர்களுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டையும் ஊழலையும் சுமத்திவிட்டால் தேர்தலில் வெற்றி பெற தமக்கு வாய்ப்பாக இருக்கும். இப்பொழுது இருக்கின்ற நிலையில் டெமோக்ராட் கட்சி சார்பில் மிகப்பெரிய பலத்துடன் இருப்பவர் ஜோ பைடனே. எனவே அவருக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகளை கொண்டு வர அமெரிக்க அதிபர் விரும்பியிருக்கின்றார். அதற்காக தன்னுடைய பதவியை அவர் துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கின்றார் என்று ஊடகங்கள் தொடர்ந்து எழுதி வருகின்றன. இந்த விவகாரம் மிகவும் மோசமான இடத்துக்கு போயிருப்பதாக டென்மார்க்கினுடைய அரசியல் விவகார ஆய்வாளர் ஸ்டெபன் கிராட்ஸ் அவர்கள் கூறுகின்றார். மேலும் கடந்த ஜூலை 25 உக்ரைனிய அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கியுடன் அமெரிக்க அதிபர் 30 நிமிடங்கள் பேசியிருக்கின்றார். அந்த 30 நிமிடங்களிலும் அவர் ஜோ பைடனுக்கும் அவருடைய மகனுக்கும் எதிராக உக்ரைன் குற்றச்சாட்டை வெளியிட வேண்டும் என்று பல தடவைகள் அவர் மீது அழுத்தம் கொடுத்திருக்கின்றார் என்பது குற்றச்சாட்டாக இருக்கின்றது. விஸ்டில் ப்ரோவர் என்கின்ற அந்த அவதானிப்பினுடைய முழுமையான அறிக்கையும் இன்னும் வெளிவரவில்லை. வந்த அறிக்கை அளவில் முதலாவது கட்டமாக இருக்கின்றது, மிகுதி மேலதிகமாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அவ்வாறு வருமாக இருந்தால் அமெரிக்க அதிபர் மிகப்பெரிய நெருக்கடியை சந்திப்பார். பிரதிநிதிகள் சபையில் அவருக்கு பெரும்பான்மை இல்லை. எனவே அவருக்கு எதிரான ரீஸ்ராட் என்கின்ற வழக்கு வருவதற்கு துணையாக இருக்கும். செனட்டில் அமெரிக்க அதிபருக்கு பெரும்பான்மை இருக்கின்ற காரணத்தினால் இதை வெற்றி பெற கடினம் என்பதுதான் இதுவரை அதிபருக்கு இருக்கின்ற ஒரே ஒரு வாய்ப்பாக இருக்கும். இருந்த பொழுதிலும் இந்த விவகாரத்தில் ஒருவர் பெரிய நன்மை அடைகின்றார், அவர்தான் ஜோ பைடன். அடுத்து வருகின்ற 2020 அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதற்காக சிறந்த வேட்பாளராக தன்னை நிறுத்திக் கொள்வதில் இந்த விவகாரத்தின் மூலமாக ஜோ பைடன் வெற்றி பெற்றிருக்கின்றார் என்பது ஒரு மதிப்பீடு. அதேவேளை அமெரிக்க அதிபர் இம்பீச்மெண்ட்டுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை தன்னுடைய முதலாவது அதிபர் பதவி காலத்துக்கு உள்ளேயே சந்தித்திருக்கின்றார் என்றால் அடுத்த தேர்தலை வெற்றி பெறுவதிலும் அவருக்கு சிரமங்கள் ஏற்படும். எனவே அமெரிக்க அதிபருக்கு மிக மிக நெருக்கடியான ஒரு காலம் இது என்று கூறப்படுகின்றது. இந்த விவகாரம் எங்கு செல்ல போகின்றது? ஒவ்வொரு நிமிடமும் விஷம் போல ஏறிக்கொண்டு இருக்கின்றது இந்த விவகாரத்தினுடைய சிக்கல். தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கலாம்.
நன்றி நேயர்களே, இத்துடன் இன்றைய எமது நிகழ்ச்சிகள் முடிவடைகின்றன. இன்று நம் நிகழ்ச்சியை அலங்கரித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். பல்வேறு பொருட்கள் கொண்டு அமர்க்கலமான விருந்து சமைத்தாலும் ஒரு சிட்டிகை உப்பு சேர்க்காவிடில் அதில் சுவை இல்லை. அதே போல் வாழ்வின் சின்ன சின்ன ஆனந்தங்களில்தான் பெரிய அர்த்தங்கள் ஒளிந்திருக்கின்றன. இயற்கையை ரசித்து உறவுகளோடு மகிழுங்கள். இன்று என்பது நாளை ஒரு அழகிய நினைவாகிறது. அதை வீணாக்காமல் உங்கள் மனம் விரும்புமாறு அதை அமைத்துக் கொள்ளுங்கள். வரும் நாட்கள் அனைத்தும் உங்களுக்கு இனிமையான நாட்களாக அமையட்டும் என்று விரும்பி உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பூஜா ரமேஷ்குமார்.